SBS தமிழ்.
வணக்கம் ரூபன் தணிகாசலம், மீண்டும் நம்முடன் உரையாடுவதற்கு மிக்க நன்றி.
தேங்க்யூ.
இன்று முதியோர் எதிர்கொள்ளும் சிறுநீரக மற்றும் புரோஸ்டேட் பிரச்சனைகள் குறித்து பேசலாம். நீங்கள் ஒரு நிபுணர், உங்களது பின்னணி பற்றி எமது நேயர்களுக்கு அறிய தாருங்களேன்.
நான் சிட்னியிலேயே சத்திர சிகிச்சை மருத்துவராக பணியாற்றுகின்றேன். முக்கியமாக சிறுநீரக மற்றும் புரோஸ்டேட் சிகிச்சையில் ஈடுபட்டிருக்கின்றேன்.
எத்தனை வருடங்களாக இதனை செய்து வருகிறீர்கள் ரூபன்?
5 வருடங்களுக்கு மேலாக 2013 ஆண்டிலிருந்து சத்திர சிகிச்சை செய்து வருகின்றேன்.
சிறுநீரகம் குறித்த வியாதிகளை எடுத்துக்கொண்டால் வயது வந்த ஆண்கள் முக்கியமாக எதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
பரவலாக எனது தமிழ் நோயாளிகள் மற்றும் ஆஸ்திரேலிய நோயாளிகளை பார்ப்பது புரோஸ்டேட் குறித்த வியாதிகள். அவை பல வழிகளில் வெளிப்படலாம். சிறுநீர் கழிப்பதில் சிரமங்கள் இருக்கலாம். துளி துளியாக சிறுநீர் போவதாக இருக்கலாம். சிறுநீரை கட்டுப்படுத்தி வைப்பதில் சிரமங்கள் இருக்கலாம். அல்லது இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதாக இருக்கலாம். அடிப்படையில் 60 வயதிற்கு கூடிய ஆண்களின் புரோஸ்டேட் பெரிதாவதால் அந்த சிக்கல் உண்டாகிறது. அப்படி நடப்பது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய் என்று சொல்லிவிட முடியாது. புரோஸ்டேட் பெரிதாவதால் சிறுநீர் குழாய்கள் அமுக்கப்படுகின்றன. அப்படி உங்களுக்கு நடந்தால் உடனே உங்கள் குடும்ப மருத்துவரை அணுகுவது நல்லது. அவர் உங்களுக்கு சில மருந்துகளை பரிந்துரைக்கக்கூடும். அல்லது உங்களது உணவு பழக்கத்தில் மாற்றங்களை அறிமுகப்படுத்தக்கூடும். அதன் பின்னரும் அது நிவர்த்தியாகாவிட்டால் என்னை போன்ற நிபுணர்களிடம் ஆலோசனை பெற
அனுப்பிவிடுங்கள்.
இந்த புரோஸ்டேட் என்ன கடமையை செய்கிறது?
Well, it's essentially a reproductive organ that's
prostate இனப்பெருக்கத்திற்கு உதவி செய்கின்றது. நீங்கள் இளமையாக இருக்கும் பொழுது இந்த சுரப்பி அதிக பயன்பாட்டில் இருக்கிறது. வயது போன பின்னர் அதன் பயன்பாடு குறைவதனால் அது பெரிதாகிறது. அத்துடன் சில சமயங்களில் அந்த இடத்தில் புற்றுநோய் வருவதற்கும்
வாய்ப்பு.
புரோஸ்டேட்டில் சிக்கல்கள் உண்டாகும் வரை காத்திருக்காமல் டான்சில்ஸ் எனப்படும் அடிநாவை போல இதனையும் அகற்றுவதை பரிந்துரைப்பீர்களா?
புரோஸ்டேட் அகற்றுவதால் சில பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் என்பதனால் நாங்கள் அதை பரிந்துரைப்பதில்லை. புரோஸ்டேட் எல்லோருக்கும் சிரமம் தருவது என்றில்லை. சிலருக்கு புரோஸ்டேட் பெரிதாக இருந்தாலும் அதனால் பெரிய சிரமங்கள் ஏற்படுவது என்று சொல்வதற்கு இல்லை. அடிப்படையில் இது ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும் என்பதுதான் உண்மை.
புரோஸ்டேட்டில் பிரச்சனை இருக்கிறது என்பதை ஒருவர் முதலில் எப்படி அவதானிப்பார்? அல்லது இது குறித்து என்ன அவதானித்ததும் ஒரு குடும்ப மருத்துவரை முதலில் போய் காண வேண்டும்?
பொதுவாக சிறுநீர் கழிக்கும் போது சிரமம் இருக்கலாம். மெதுவாக கழிப்பது போல் உணரலாம். சிறுநீர் கழிக்க ஆரம்பிக்க தயக்கம் இருக்கலாம். அதிக நேரம் எடுக்கலாம். அல்லது சிறுநீர் கழித்து முடிந்த பின்னரும் முழுமையாக சிறுநீர் கழித்து முடியவில்லை என்பது போல் உணரலாம். இது நாளடைவில் அதிகரித்துக் கொண்டு போனால் குடும்ப மருத்துவரை காண்பது
நல்லது.
இரவில் தூக்கத்தை கலைத்துக் கொண்டு சிறுநீர் கழிப்பதும் இதற்கு ஒரு அறிகுறி என்று முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள். எத்தனை தடவை இரவில் சிறுநீர் கழிக்க எழும்புவது ஒரு அறிகுறியாக இருக்கும்?
ஒரு 60 வயதானவர் இரவிலே 1 முறையோ 2 முறையோ சிறுநீர் கழிக்க எழும்புவது இயல்புதான். அதை விட அதிகமான தடவைகள் தூக்கம் கலைகிறது என்றால் அடுத்த நாள் உங்களால் இயல்பாக இயங்க முடியாமல் போகலாம். அது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கலாம்.
உங்களுக்கு புரோஸ்டேட்டில் பிரச்சனை இருக்கிறது என்று நினைத்து உங்கள் குடும்ப மருத்துவரை காணச் சென்றால் அவர் என்ன பரிந்துரைக்கக்கூடும் அல்லது அடுத்த கட்டமாக என்ன செயற்பாடுகள் இருக்கும்?
அநேகமாக புரோஸ்டேட் பிரச்சனை உள்ளவர்களின் மனைவிமார்தான் இதனை முதலில் கண்டுபிடிக்கிறார்கள். இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் போது அவர்களது தூக்கம் கலைகிறது. மற்றவர்களின் தூக்கமும் கலையலாம். ஆனால் புரோஸ்டேட்டில் வருகிற புற்றுநோயை கண்டுபிடிப்பது அவ்வளவு இலகுவல்ல. சில சமயங்களில் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் புரோஸ்டேட் புற்றுநோய் வரக்கூடும். குடும்பத்தில் யாருக்காவது அந்த புற்றுநோய் வந்திருந்தால் இது குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். 60 வயதுக்கு மேலானோர்கள் இது குறித்த இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அதனை குடும்ப வைத்தியர் செய்யக்கூடியதாக இருக்கும். இரத்த பரிசோதனையில் வித்தியாசமாக ஒன்றுமில்லை என்று சொன்னால் 2 வருடங்களுக்கு ஒரு முறை செய்து கொள்ளலாம். ஏதாவது வித்தியாசமாக தெரிந்தால் ஒவ்வொரு வருடமும் அந்த இரத்த பரிசோதனை செய்வது நல்லது. இரத்த பரிசோதனை முடிவுகளை பார்த்து குடும்ப மருத்துவ என்னை போன்ற நிபுணர்களிடம் அனுப்பி வைக்கக்கூடும்.
And that then impacts on less nighttime urination and they wake up better and more refreshed.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் முதிய ஆண்கள் எதிர்கொள்ளும் சிறுநீரக மற்றும் புரோஸ்டேட் பிரச்சனைகள் குறித்து சத்திர சிகிச்சை நிபுணர் ரூபன் தணிகாசலம் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். பல ஆண்கள் தங்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. அப்படியானவர்களின் துணைவியார்கள் இவர்களுக்கு புரோஸ்டேட்டில் சிக்கல் இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
அநேகமாக புரோஸ்டேட் பிரச்சனை உள்ளவர்களின் மனைவிமார்தான் இதனை முதலில் கண்டுபிடிக்கிறார்கள். இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் போது அவர்களது தூக்கம் கலைகிறது. மற்றவர்களின் தூக்கமும் கலையலாம். ஆனால் புரோஸ்டேட்டில் வருகிற புற்றுநோயை கண்டுபிடிப்பது அவ்வளவு இலகுவல்ல. சில சமயங்களில் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் புரோஸ்டேட் புற்றுநோய் வரக்கூடும். குடும்பத்தில் யாருக்காவது அந்த புற்றுநோய் வந்திருந்தால் இது குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். 60 வயதுக்கு மேலானோர்கள் இது குறித்த இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அதனை குடும்ப வைத்தியர் செய்யக்கூடியதாக இருக்கும். இரத்த பரிசோதனையில் வித்தியாசமாக ஒன்றுமில்லை என்று சொன்னால் 2 வருடங்களுக்கு ஒரு முறை செய்து கொள்ளலாம். ஏதாவது வித்தியாசமாக தெரிந்தால் ஒவ்வொரு வருடமும் அந்த இரத்த பரிசோதனை செய்வது நல்லது. பரிசோதனை முடிவுகளை பார்த்து குடும்ப மருத்துவர் என்னை போன்ற நிபுணர்களிடம் அனுப்பி வைக்கக்கூடும்.
இரத்த பரிசோதனையை 60 வயதிற்கு பிறகு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவுடன் மெடிக்கேர் இதற்கான செலவை ஏற்றுக்கொள்ளும்.
நீங்கள் சொன்னது உண்மைதான். 50 வயதிலிருந்து இந்த பரிசோதனைக்கு மெடிக்கேர் பணம் கொடுக்கிறது. 60 வயதிலிருந்து கண்டிப்பாக இந்த பரிசோதனையை செய்ய வேண்டும் என்றுதான் நான் குறிப்பிடுவேன். உங்கள் குடும்பத்தில் அல்லது நெருங்கிய உறவினர்கள் யாருக்காவது இந்த புற்றுநோய் இருந்தால் கண்டிப்பாக இந்த இரத்த பரிசோதனையை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் 2 வருடங்களுக்கு ஒரு முறை செய்தால் போதுமானது.
ஆஸ்திரேலியாவிலே இது பரவலான பிரச்சனையா?
Prostate cancer is very prevalent. So for example, this year
சுமார் 20,000 பேர் ஒவ்வொரு வருடமும் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கண்டறியப்படுகிறது. ஆனால் இதனால் ஏற்படும் மரணங்கள் 10 வருடங்களுடன் ஒப்பிடுகையில் மிக குறைவு என்றே சொல்ல வேண்டும். கடந்த வருடம் ஒரு 3,000 பேர் புரோஸ்டேட் புற்றுநோயால்
இறந்திருக்கிறார்கள்.
அதுவே ஒரு குறிப்பிட்ட தொகை இல்லையா?
It is a large number, but
அது குறிப்பிடத்தக்க தொகைதான். இருந்தாலும் ஆரம்ப நாட்களிலேயே இதனை கண்டுபிடித்து விட்டால் அதனை முற்றாக குணப்படுத்தும் மருத்துவம் நம் கையில்
இருக்கிறது.
மற்றைய புற்றுநோய்களுடன் ஒப்பிடுகையில் ஆஸ்திரேலியாவில் புரோஸ்டேட் புற்றுநோய் எந்த அளவு பரவலாக இருக்கிறது?
ஆண்களுக்கு வருகின்ற புற்றுநோய்களில் தோல் புற்றுநோய் முதலாவது இடத்திலும் இது 2வது இடத்திலும் இருக்கிறது.
ஆரம்ப நாட்களிலேயே இதனை கண்டுபிடிப்பதுதான் இதற்கு சிறந்த பரிகாரம் என்று சொல்வீர்களோ?
ஒரு நல்ல வாழ்க்கை முறை இதற்கு தகுந்த பரிகாரமாக அமையும். அதற்கு நாங்கள் சில பழக்க வழக்கங்களை பரிந்துரைக்கிறோம். முதலாவதாக வாரத்தில் 3 நாட்கள் குறைந்தது 30 நிமிடங்கள் நடக்க வேண்டும். உணவில் வேகாத தக்காளி பழத்தை சேர்த்து சாப்பிட வேண்டும். குறைந்தது 3 அல்லது 4 உணவுகள் அப்படி உட்கொள்வது நல்லது. எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவை தவிர்த்து அடுப்பில் வைத்த மீன் இறைச்சி வகைகளை சாப்பிடலாம். இதயத்திற்கு எந்த உணவெல்லாம் நல்லதல்ல என்று சொல்கிறார்களோ அவை எல்லாமே புரோஸ்டேட்டுக்கும் நல்லதல்ல. தெற்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் வாழும் மக்கள் உண்ணும் உணவு, அதாவது சதர்ன் மெடிட்டரேனியன் டயட், குறிப்பாக வேக வைத்த மீன் இறைச்சி, 5 வகை பழங்கள், வேகாத தக்காளி, ஒலிவ் எண்ணெய், நிறைய தண்ணீர் அல்லது பழரசங்கள், வாரத்தில் குறைந்தது 4 நாட்கள் மது அருந்தாமல் இருப்பது, வாரத்தில் குறைந்தது 3 நாட்கள் 30 நிமிடத்திற்கு மேல் நடப்பது, உடற்பயிற்சி என்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் தொடர்ச்சியாக இப்படி நடப்பது நல்லது. மந்திர உணவு, மாய உணவு என்று ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அளவுடன் செய்தால் நல்லது. இப்படியான பழக்க வழக்கத்தால் உங்கள் புரோஸ்டேட் மட்டுமல்ல உங்களது இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும்.
மற்ற சமூகங்களுடன் ஒப்பிடுகையில் எமது சமூகத்தினர் எந்த அளவிற்கு புரோஸ்டேட் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள்?
ஐரோப்பிய பின்னணி கொண்ட ஆஸ்திரேலியர்களுடன் ஒப்பிடுகையில் எமது மக்கள் புரோஸ்டேட்டினால் அதிக பாதிப்புக்கு உள்ளாகவில்லை என்று சொல்லலாம். அதற்கு இன்னொரு காரணம், அவர்களிடையே வேறு மருத்துவ பிரச்சனைகள் அதிக அளவில் இருப்பதால் இது பெரிதாக தெரிவதில்லை. ஆனால் அண்மை காலங்களில் எமது மக்களிடையே புரோஸ்டேட் புற்றுநோய் அதிகரித்து வருவதை எனது மருத்துவ பணியில் காண்கிறேன்.
இறுதியாக, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் புரோஸ்டேட் ஆரோக்கியத்திற்கு கடைப்பிடிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் எவை என்று எடுத்துச் சொல்லுங்களேன்.
Yeah, okay. Important to drink at least
தினமும் குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும். குறைந்தது வாரத்தில் 3 நாட்கள் 30 நிமிடங்கள் நடக்க வேண்டும் அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். வாரத்தில் குறைந்தது 4 நாட்கள் மது அருந்தாமல் இருக்க வேண்டும். 5 வகை பழங்கள் அல்லது காய்கறிகள் உண்ண வேண்டும். எண்ணெயில் வறுத்த உணவுகளை தவிர்க்க
வேண்டும்.
நன்றி டாக்டர் ரூபன் தணிகாசலம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil